சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
முனைவர் ஆ சங்கரி காய்கறி பயிர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அரளி சாகுபடி குறிப்புகள். கோடை காலங்களில் பல வண்ணங்களில் பூத்துக்களுங்கும் அரளிப்பூவை நம்ம வந்து சாலையோரங்களில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். அரளிப்பூ வந்து வாசனை நிரம்பிய ஒரு மலர்பெயர் ஆகும். கிரீஸ் மற்றும் ஜப்பானை தாயகமாக கொண்ட ஒரு மலர் ஆகும். இது அப்போசைனேசி என்னும் குடும்பத்தை சார்ந்த மலர். இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வணிக மலர்னு இதை சொல்லலாம். பொதுவா இது அரளி வளர்வதற்கு தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களுக்கு அதிகமாக வளரும். ஆரம்ப காலத்தில் தண்ணீருக்கு அடியில் வளர்ந்த அரளியானது பின்பு பரிணாம வளர்ச்சியில வெப்பமான வளர் தட்பவெப்ப நிலைகளை வளரக்கூடிய தகவமைப்பை பெற்றது. அரளிப்பூக்கள் பொதுவா பார்த்தோம்னா அழகுக்காகவும் மலருக்காகவும் வளர்க்கப்பட்டாலும் அவற்றின் இலைகளும் மலர்களும் காய்களும் கடுமையான விஷத்தன்மை பெற்றுள்ளன. அதனால்தான் பொதுவாக கால்நடைகள் இதனை தீவனமாக உட்கொள்வதில்லை. அதனால அரளிச்செடியின் இலைகளையோ காய்களையோ மலர்களையோ உண்ணும் கால்நடைகளுக்கும் ஏன் மனிதர்களுக்கும் கூட இவை மரணத்தை உண்டு பண்ணுகின்றன. பொதுவா இந்தியா முழுவதும் இம்மலர்கள் பயிரிடப்பட்டாலும் அதிக அளவில் உலர்ந்த வெப்பமண்டல பகுதிகளில் இதன் மகசூல் அதிகமாக காணப்படுகிறது. இது இத்தகைய தற்போது தமிழ்நாட்டில் பொதுவா மதுரை மாவட்டம் அதனை சுற்றுள்ள பகுதிகளில் மற்றும் சேலம் போன்ற பகுதிகளில் நிலவுவதால் இப்பகுதிகளில் சுமார் 1000 முதல் 1800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இவை பயிரிடப்படுகின்றன. அரளியில் பொதுவாக ஒலியாண்டஸ், ரோசோரல், கார்டன் ஸ்கர்பின், கண்ணீரோ போன்ற பல்வேறு மொழிகளில் அரளி வழங்கப்படுகிறது. இலக்கியங்களில் செடி அரளி, கஸ்தூரி, ஈழத்தளரி என்று குறிப்பிட்டு அரளிப்பூக்கள் பொதுவாக கோயில்களில் வளர்க்கப்பட்டு இறை வழிபாடுகளில் பெருமளவில் பயன்படுத்தியதற்கான இலக்கிய குறிப்பீடுகள் காணப்படுகின்றன. அரளியானது வெப்பமண்டல மற்றும் சமவெப்பமண்டல பகுதிகளில் தோட்டங்களில் அழகு குத்திச்செடியாக வளர்க்கப்படுகிறது. பொதுவா இது கோயில்களில் பயன்படுத்தப்பட்டாலும் மாலைகள் மற்றும் வேணிகள் தொடுப்பதற்கு கொய்மலராகவும் சில சமயங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் இந்து முறைப்படி கடவுள் வழிபாட்டிற்கும் மத சடங்குகளுக்கும் அரளி மலர்கள் மிகவும் உகந்த மலராக பயன்பட்டு வருகின்றன. இது சித்த மருத்துவத்திலும் இவை பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. புற்றுநோய், பிளேக், வைரஸ் போன்ற நச்சுயிரிகளுக்கும் இது எதிர்ப்பு தன்மை பெற்றிருப்பதாக அறியப்பட்டுள்ளது. பொதுவாக அரளிச்செடி 1 மீட்டர் முதல் 2 மீட்டர் உயரமுடிய வளரக்கூடியது. சுமார் 2.5 மீட்டர் அகரமாக வளர்ந்து குத்துச்செடியாக காணப்படும். பொதுவாக இலைகள் 3 அல்லது 4 என்ற எண்ணிக்கை ஒவ்வொரு கனவிலும் காணப்படும். மலர்கள் சிறிய மலர்காம்புடன் அள்ளி 5 புள்ளிதழ்களுடன் அவற்றின் மேல் ஒற்றை அல்லது பல அடுக்குகள் அமைந்த மலர்களாக காணப்படுகிறது. பொதுவாக அரளி மலர்கள் ஆண்டு முழுவதும் மலர்களை உற்பத்தி செய்தாலும் கோடை காலங்களில் மட்டும்தான் அதிக மலர்களை உற்பத்தி செய்கிறது. அரளியில் பல சிற்றினங்கள் காணப்பட்டாலும் பெரும்பாலும் 3 சிற்றினங்களே அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானது நீரியம் இண்டிகம், நீரியம் ஒலியாண்டர், நீரியம் ஒலியாண்டர் வேரிகேட்டா. நீரியம் இண்டிகம் பார்த்தோம்னா 6 முதல் 8 அடி உயரம் வளரக்கூடியது. இது பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து ஜப்பான் முடிய பறவை காணப்படுகிறது. நீரியம் ஒலியாண்டரும் இதே போல 6 முதல் இது சற்று ஈரியம் இண்டிகத்தை விட அதிகமாக உயரம் கொண்டது, அதாவது 10 அடி உயரம் கொண்டது. இதில் மலர்கள் பொதுவாக வெள்ளை, மஞ்சள், சிகப்பு மற்றும் ஊதா நிறங்களில் காணப்படும். ஆனால் நீரியம் ஒலியாண்டர் வெரைட்டி வேரிகேட்டால இலைகள் வந்து பார்த்தோம்னா பச்சை பண்ணினையில் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளுடன் காணப்படும். பெரும்பாலும் ரகங்கள் வந்து மலர்களை நிறைத்து வைத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அரளியில் வெள்ளை மற்றும் கிரீம் நிற ரகங்கள், சாலமன் நிறமாக ரகங்கள், இளஞ்சிவப்பு நிற மலர்கள், கெட்டி சிகப்பு மற்றும் கிரிம்சன் ரக மலர்கள், இதெல்லாமே மலர்களுடைய நிறத்தை வைத்து இவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை தவிர டாக்டர் கோல்ஃபின், ஸ்பிண்டாண்டஸ் போன்ற ரகங்கள் ஆஸ்திரியாவிலிருந்து வெளியிடப்பட்டு இந்தியாவில் அதிக அளவில் பயிரிடப்படக்கூடிய சில ரகங்களாகும். பொதுவாக இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் அனைத்துமே மலர்களுடைய நிறங்களுடைய அடிப்படையிலேயே பயிரிடப்பட்டுள்ளன. இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒற்றை மஞ்சள், வெள்ளை, ஒற்றை வெள்ளை, இரட்டை வெள்ளை, ஒற்றை இளஞ்சிவப்பு வெள்ளை, ஒற்றை கெட்டி நிற சிகப்பு, இரட்டை கெட்டி நிற சிகப்பு, ஒற்றை மரூன், இரட்டை இளம்பரோன், இரட்டை சாலமன், இளஞ்சிகப்பு, இரட்டை இளஞ்சிவப்பு, வேரிகேட்டட் வகை ஆகியன அதிக அளவில் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய ரகங்களாகும். பொதுவாக அர்லியானது விதைகள் மற்றும் வேர்விட்ட குச்சிகள் மற்றும் விண்பதியங்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்பட்டாலும் வேர் விட்ட குச்சிகள் மூலமே அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. இதற்காக நன்கு முதிர்ந்த குச்சிகளை 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடனும் 10 முதல் 15 சென்டிமீட்டர் நீளத்துடனும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இவற்றை ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த குச்சிகளை எடுத்து பனி மாளிகையில் வேர் பிடிக்க செய்வதன் மூலம் நல்ல வேர் உண்டாகும். இதனை நாம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடவு வயலில் நடவு செய்யலாம். பொதுவாக குச்சிகள் பதியத்திற்கு போட்ட பின்பு 45 நாட்கள் முதல் 60 நாட்களில் வேர் பிடித்து வளர்ந்துவிடும். ஜூன் ஜூலை மாதங்களில் வேர்பதியன்கள் மூலம் இனப்பெருத்தி செய்யும் போது 100% வேர் வளர்ச்சி காணப்படுகிறது. மற்ற மாதங்களை விட இது அதிக அளவில் வேர் பிடித்த குச்சிகள் ஜூன் ஜூலை மாதங்களில் காணப்படுகிறது. பொதுவாக அரளிச்செடிகள் சாகுபடி செய்ய வடிகால் வசதியோட செம்மண் அல்லது கருப்பு மண் கலந்த நிலங்கள் மிகவும் ஏற்றவை. அரளிச்செடிகள் சாகுபடி செய்ய வடிகால் வசதியுடைய செம்மண் அல்லது கருப்பு மண் கலந்த நிலங்கள் மிகவும் ஏற்றவை. மண்ணின் அமிலக்காரத்தன்மை 6.8 முதல் 8.9க்குள் இருக்க வேண்டும். பொதுவாக அரளி எல்லா விதமான மண் வகையிலும் வளரும். அரளி வெதுவெதுப்பான கோடைக்காலம் இதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. ஈரப்பதம் குறைவான இடங்களில் கூட அரளியை நம்மால் வளர்க்க முடியும். எனினும் சற்று வறண்ட வெப்பமண்டல பகுதிகளில் மகசூல் அதிகமாக இருக்கும். கடும் குளிர் நிலவக்கூடிய பகுதிகளில் இதனுடைய செடிகள் இறந்து விடுகின்றன. எனவே அரளிச்செடியை வளர்க்கும் போது வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்க வேண்டும். அரளிச்செடி நடவு செய்வதற்கு நிலத்தை நன்கு உழுது சமப்படுத்திய பின்னர் வரிசைக்கு வரிசை 2 மீட்டர் இடைவெளியே இருக்குமாறும் செடிக்கு செடி 2 மீட்டர் இடைவெளிக்கு இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும். செடிகளை 30 கன சென்டிமீட்டர் அளவுள்ள குழிகளில் தோண்டி நடவு செய்ய வேண்டும். பொதுவாக பருவமழை தொடங்கியதும் ஜூன் ஜூலை மாதங்களில் மேல் மண்ணுடன் 15 முதல் 20 கிலோ எருவை கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். குழிகளின் நடுவில் வேர்விட்ட குச்சிகளை நடவு செய்து குச்சி கொடுத்து கட்டிவிட வேண்டும். இவ்வாறு 2 மீட்டர் முதல் 2x2 இடைவெளியில் நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 2500 வேர்விட்ட குச்சிகள் தேவைப்படும். அரளியில் வேர்குச்சிகளை நட்டவுடன் நீர்ப்பாசனம் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் 3வது நாள் உயிர்ப்பாசனம் கொடுக்க வேண்டும். மேலும் தட்பவெப்பநிலை மற்றும் மண்ணின் தன்மையை பொறுத்து வாரம் 1 முறை நீர்ப்பாய்ச்ச வேண்டும். இது அதிக அளவில் தண்ணீர் விரும்பாத ஒரு பயிராகும். இவன் வறண்ட நிலங்களிலும் கூட இதனை வளர்த்த முடியும். பொதுவாக அரளியில் ரசாயன உரங்கள் செடிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் ஆண்டுதோறும் குழி ஒன்றுக்கு 20 கிலோ எருவும் 100 முதல் 200 கிராம் பூமியிலும் கொடுப்பதன் மூலம் செடியின் வளர்ச்சியும் அகசூலும் அதிகமாகின்றது. அரளி செடியில் GA என்னும் வளர்ச்சி ஊக்கியை 50 முதல் 100 PPM வரையிலும் தெளிப்பதனால் செடிகளின் மகசூல் அதிகரிக்கின்றது. செடிகள் நன்கு வளர்ந்து வரும் வரை ஆரம்ப காலத்தில் தோன்றும் களைகளை அவ்வப்போது நடவு வயலை ஆரம்ப காலத்தில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். செடி வளர்ந்த பின்பு களைகள் அதிகமாக தோன்றுவதில்லை. அரளியில் ஒரு முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு பின்சை நேர்த்தின்னு பார்த்தோம்னா அது கபாத்து செய்தல். அழகுக்காக பூங்காக்களை செடிகளை வளர்க்கும் போது அவற்றை குத்துச்செடியாக ஸ்டாண்டர்ட் வளர்வில் வளர செய்ய வேண்டும். ஆனால் வடிக ரீதியில் சாகுபடி செய்யும் போது ஆண்டுதோறும் செடிகளை தரையிலிருந்து 45 சென்டிமீட்டர் உயரத்தில் கவாத்து செய்ய வேண்டும். பொதுவாக குளிர் மாதங்களில் அதாவது டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூ உற்பத்தி குறைந்து காணப்படும். இந்த நேரங்களில் செடிகளை கவாத்து செய்வதன் மூலம் செடிகளுடைய மகசூலை அதிகரிக்கலாம். பொதுவாக அரளியை பூச்சிகளும் நோய்களும் பெருமளவில் தாக்குவதில்லை. இருப்பினும் இலை திண்ணி புழுக்கள் செடிகளை அவ்வப்போது சிறிய அளவில் பாதிக்கின்றன. வேப்பெண்ணெய் சாறு தெளிப்பதன் மூலம் இந்த இலை தின்னும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் மாவு பூச்சியானது அவ்வப்போது இலைகளில் ஒட்டிக்கொண்டு இலைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் மற்ற பூஞ்சான நோய்கள் பரவுவதற்கும் காரணமாகினது. இதனும் இவற்றும் இலைகளையும் மாவு பூச்சியினுடைய பாதிக்கப்பட்ட இலைகளையும் கையால் அப்புறப்படுத்துவதன் மூலம் இந்த பூச்சியினுடைய தாக்குதலையும் நாம் கட்டுப்படுத்தலாம். செடிகளை கவாத்து செய்த பின் 8 மாதங்களில் முதிர்ந்த கிளைகளில் மலர்கள் உற்பத்தியாகின்றது. பொதுவாக அரளி செடியானது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூக்க ஆரம்பித்து ஆண்டுதோறும் மலர்களை உற்பத்தி செய்யும். எனினும் உச்சக்கட்ட மகசூல் மே, அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கிடைக்கிறது. ஒரு ஹெக்டேரிலிருந்து சராசரியாக 100 முதல் 125 கிலோ பூக்கள் தினமும் மகசூலாக கிடைக்கும். ஒட்டை ரக செடிகள் ஆண்டுக்கு ஒன்றுக்கு 2 முதல் 2.5 கிலோ பூக்களையும், ஹெக்டேருக்கு 5000 முதல் 7500 கிலோ பூக்களையும் மகசூலாக கிடைக்கின்றன. இரட்டை ரக செடிகள் செடிக்கு 3.5 கிலோ முதல் 4 கிலோ பூக்களையும், ஹெக்டேருக்கு 4500 கிலோ முதல் 10000 கிலோ பூக்களையும் மகசூலாக கிடைக்கின்றன. எனவே சாகுபடி செய்யும் விவசாயிகள் குறைந்த அளவில் அதிக வருமானம் தரக்கூடிய இந்த அரை செடியினை பயிர் செய்து அதிக லாபம் ஈட்டலாம். எனவே நன்றி.